அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 23 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் ஜல்லிக்கட்டுக்கான புதிய சட்டம் தமிழக சட்டசபையில் நிறைவேறியுள்ளது குறித்த செய்தி.
முதலமைச்சர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது.
இன்று நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற பிபிசி தமிழோசையின் செய்தியாளர் ஜெயக்குமாரின் கேமரா லென்ஸ் உடைக்கப்பட்டது குறித்த செய்தி.
ஒரு கான்ஸ்டபிள் வந்து ரொம்ப ஆவேசமா என்ன நோக்கி ஓடி வந்தாரு. ஓடி வந்து லத்தியால நான் கையில வச்சிருந்த ஐபோன் கேமரால தாக்குனாரு. அது டக்குன்னு கீழே விழுந்து அந்த கிரௌனியும் வந்து மிதிக்கிற மாதிரி போனாரு அவரு.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர் மரிய மைக்கேல். ஜல்லிக்கட்டுக்கான புதிய சட்டம் சட்டமன்ற உறுப்பினர் அனைவரின் ஆதரவோடு தமிழக சட்டசபையில் நிறைவேறியுள்ளது. இன்று திங்கட்கிழமை காலையிலிருந்து சென்னை கடற்கரையை ஒட்டிய பல பகுதிகளில் வன் செயல்கள் நிகழ்ந்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களை செய்தி அரங்கத்தில் நேயர்கள் கேட்கலாம். கோழிப்பண்ணைகளில் பறவை காய்ச்சல் தொற்று ஏற்பட்டுள்ளதா என்றும், இதனால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்றும் கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று எல்லா நாடுகளையும் உலக சுகாதார நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. சுமார் 40 நாடுகளின் கோழிப்பண்ணைகளில் அல்லது காட்டு பறவைகளில் புதிதாக இந்த நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் மார்க் ரட்சன் ஜெனீவாவில் பேசிய போது தெரிவித்திருக்கிறார். விரைவாக பரவி வருகின்ற தற்போதைய நோய் தொற்றுகளை பார்க்கின்ற போது மிக முன்னதாக கிடைக்கின்ற சமிக்கைகளை உலக நாடுகள் புறக்கணித்துவிட முடியாது என்று அவர் கூறியுள்ளார்.
I am asking all countries to keep a close watch.
பறவை இனங்களோடு நேரடியான தொடர்பில் இருக்கும் மனிதருக்குத்தான் வழக்கமாக பறவை காய்ச்சல் நோய் பரவுகிறது. நெதர்லாந்தில் வாழ விரும்பாதோர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் மார்க் ரூட்டே தெரிவித்திருக்கிறார். பெண்களோடு கைகுலுக்க சிலர் மறுப்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று நெதர்லாந்து செய்தித்தாளுக்கு அளித்த ஒரு பேட்டியில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டுக்கு புதிதாக வருவோர் சுதந்திரத்தை மீறும் வகையில் தங்களுடைய கலாச்சார விதிமுறைகளை திணிக்க முயல்வது எரிச்சல் ஊட்டுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய நிலை தங்களுடைய நாடு புதிதாக வருவோரிடம் கைநழுவி சென்று கொண்டிருக்கிறதோ என்ற உணர்வை தன்னுடைய நாட்டில் தோற்றுவித்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு மனித உரிமை மீறல்களை நடத்தியுள்ளதாக குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியிருக்கும் காம்பியாவின் தேசிய உளவு நிறுவனத்தின் பெயரையும் கடமைகளையும் மாற்றியமைக்கப் போவதாக அந்நாட்டின் புதிய அதிபர் அடாமா பாரோ பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். கடந்த சனிக்கிழமை அன்று தனது பதவியை விட்டும் நாட்டை விட்டும் வெளியேறியுள்ள யாக்யா ஜாமாவுக்கு விசுவாசமாக காம்பியாவின் தேசிய உளவு நிறுவனம் இருந்து வந்தது. இதனைக் கண்டு பயப்படாத வகையிலும் அதிக தொழில் முறையானதாகவும் இந்த நிறுவனத்தை உருவாக்கப் போவதாக இன்னும் செனகோலில் தங்கியிருக்கின்ற பாரோ கூறியிருக்கிறார். ஜாமே நாட்டின் கருவூரத்திலிருந்து 11 மில்லியன் டாலருக்கு மேலாக கொள்ளையடுத்து சென்று விட்டதாக பாரோவின் ஆலோசகர்களில் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் எந்த சான்றுகளையும் வழங்கவில்லை. கிர்கிஸ்தான் தலைநகர் அஸ்தானாவில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட எதிரணி தலைவரின் பேச்சு ஆணவம் நிறைந்ததாகவும் ஆத்திரம் ஊட்டுவதாக இருந்ததாக இதில் பங்கேற்ற சிரிய அரசு தலைவரின் பிரதிநிதிகள் கண்டித்துள்ளனர். இஸ்லாம் படை என்ற அமைப்பைச் சேர்ந்த முகமது அல் லவுஷ் சிரியாவின் இராணுவமும் அதனுடைய ஈரானிய கூட்டாளிகளும் போர் நிறுத்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டினர். கடந்த மாதத்தில் மத்தியஸ்தம் செய்யப்பட்ட பலவீனமானதொரு போர் நிறுத்தத்தை பலப்படுத்துவது பற்றிய பொருள் நிறை கொண்ட விவாதத்திற்கு இந்த பேச்சு பொருத்தமற்றது என்று ஐநாவின் சிரியாவுக்கான தூதராகவும் இருக்கின்ற பஷார் அல் ஜஃபாரி தொடக்க அமர்வுக்கு பின்னர் தெரிவித்திருக்கிறார். ஐநாவால் கூட்டப்படாமல் ரஷ்யா, துருக்கி மற்றும் ஈரானால் கூட்டப்படுகின்ற முதல் அமைதி பேச்சுவார்த்தை இதுவாகும்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். ஜல்லிக்கட்டுக்கான புதிய சட்டம் இன்று தமிழக சட்டசபையில் நிறைவேறியுள்ளது. இது குறித்த செய்தியை வழங்குகிறார் நமது சென்னை செய்தியாளர் ஜெயக்குமார்.
ஜல்லிக்கட்டுக்கான புதிய சட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஆதரவோடு தமிழக சட்டசபையில் நிறைவேறியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்துவதற்கு வழங்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கான சட்ட முன்வரைவை தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று தாக்கல் செய்தார். தாக்கல் செய்த அவர் பேசும்போது, அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஜல்லிக்கட்டு நிகழ இனி தடை ஏதும் இல்லை என்றார்.
ஜல்லிக்கட்டு நிகழ்வுக்கு 21/1/2017 முதல் நடத்துவதற்கு எந்தவித தடையும் இல்லை. எனவே ஜல்லிக்கட்டு நிகழ்வு நடத்த விரும்பும் ஊர் மக்கள் தங்கள் விரும்பும் நாளில் அதனை நடத்தி கொள்ள இயலும். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் 213 சரத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத காலத்தில் அவசர சட்டங்களை இயற்றுவதற்கு ஆளுநருக்கு உள்ள அதிகாரம் பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட வேண்டிய சட்டம் பற்றிய பொருளாக இருப்பின் இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்றே ஆளுநர் அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க முடியும். அந்த வகையில் அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இந்த அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்
என்றார் ஓ பன்னீர்செல்வம். பின்னர் அது சட்டமன்ற உறுப்பினர்களின் விவாதத்திற்கு விடப்பட்டது. விவாதத்திற்கு பிறகு இந்த சட்டம் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் பெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது.
முதலமைச்சர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது
என்றார் பேரவைத் தலைவர் தனபால். வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தை எந்த காலத்திலும் அழியாத வண்ணம் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் ராஜசேகர் கூறியுள்ளார். மாணவர்கள் ஜெயித்து விட்டார்கள். இந்த வெற்றி மாணவர்கள் இளைஞர்களையே சாரும் என்று கார்த்திகேய சேனாதிபதி மற்றும் ஹிப்ஹாப் தமிழன் ஆதி ஆகியோர் தங்களது நன்றிகளை சமர்ப்பித்தனர்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. சென்னை கடற்கரையில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்களின் போது சில வன்முறை சம்பவங்கள் நடந்துள்ளன. இச்சம்பவங்கள் நடந்தபோது நமது செய்தியாளர் முரளிதரன் களத்தில் இருந்தார். இது குறித்து அவரிடம் கேட்டார் மணிவண்ணன்.
சென்னையை பொறுத்தவரை மெரினா கடற்கரையில் இப்ப காலை முதலே பல்வேறு நபர்களும் வந்து பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் வந்து இந்த சட்டம் குறித்து எடுத்துரைத்தார்கள். மாலையில் முன்னாள் நீதிபதி ஹரி பரந்தாமன் இந்த சட்டம் தமிழக சட்டம் எப்படி ஒரு நல்ல சட்டம் என்பதை எல்லாம் எடுத்துரைத்தார். இதற்கு பிறகு இயக்குனர் கௌதமன் தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக பேசினார். நாங்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறோம் என்பதாக பேசினார். பிறகு போராட்டக்காரர்கள் பலர் கலைந்து செல்ல முழுமையாக இன்னும் கலைந்து செல்லவில்லை.
இன்று காலையிலிருந்தே தமிழகம் எங்கும் சென்னையிலும் தமிழகம் எங்கும் நடந்த நிகழ்வுகளை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள்.
சென்னையில் இன்று காலையில் மெரினா கடற்கரையில் கூடியிருந்த போராட்டக்காரர்களை கலைப்பதற்கான முயற்சிகளை தமிழக காவல்துறை எடுத்தது. காலை 6:30 அளவில் இங்கு காவல்துறையினர் வந்தார்கள். போராட்டக்காரர்களுடன் பேசினார்கள். அவர்கள் கலைந்து செல்ல மறுத்த நிலையில் சிலரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். இதையடுத்து மீதம் இருந்தவர்கள் கடலை நோக்கி ஓடிச் செல்ல துவங்கி அந்த கடல் நீரை ஒட்டியுள்ள பகுதியில் குவிய ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டு பக்கத்தில் இருந்த குடியிருப்பு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து கொண்டார்கள். இதனால் அந்த கூட்டம் கிட்டத்தட்ட 5,000 பேரை கொண்ட கூட்டமாக மாறியது. இந்த செய்தி வெளியில் பரவியதும் சென்னையின் பல பகுதிகளிலும் இருந்தும் கடற்கரைக்கு வர பலர் முயற்சித்தனர். இதனால் கடற்கரையை நோக்கி வரும் சாலைகள் அனைத்தும் காவல்துறையினரால் மூடப்பட்டன. எங்கெல்லாம் மூடப்பட்டதோ அந்த இடத்தில் போராட்டக்காரர்கள் குவிந்து சிறு சிறு கலவரங்களில் ஈடுபட ஆரம்பித்த போது காவல்துறையினர் தடியடி நடத்தினார்கள். கடற்கரை சாலையிலேயே கூட கண்ணீர் புகை குண்டுகள் 3 சுடப்பட்டன. அதே போல சென்னை கடற்கரை சாலைக்கு அருகில் உள்ள ஐசோஸ் காவல் நிலையத்தின் வாசலில் வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் எரிக்கப்பட்டன. இதனால் காவல் நிலையத்திலும் சேதம் ஏற்பட்டது. இதே போல நடுக்குப்பம் என்ற பகுதியிலும் சில வாகனங்கள் எரிக்கப்பட்டன. இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அந்த கடற்கரையை ஒட்டியுள்ள பகுதியில் ஒரு போர் நிகழ்ந்தது போன்ற ஒரு தோட்டத்தை மாலை வரை ஏற்படுத்தி இருந்தது. மாலை வரையிலும் கூட திருவல்லிக்கேணி, நடுக்குப்பம் போன்ற பல பகுதிகளில் சிறு சிறு கலவரங்கள் ஏற்படுவதும் காவல்துறையினர் தடியில் நடத்துவதும் போன்ற விவகாரங்கள் நடந்து கொண்டே இருந்தன. கடற்கரை பகுதியில் மட்டும்தான் காவல்துறையினர் மணலில் ஈடுபட்டிருந்தவர்களை தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலம் அகற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள்.
மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் நிலைமை இப்போது எப்படி இருக்குது?
பல பகுதிகளில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு வெடிவெடித்தெல்லாம் சில பகுதிகளில் ஜெயங்கொண்டத்தில் வெடிவெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த சட்டம் நிறைவேற்றி கொண்டாடி கலந்து சென்றிருக்கிறார்கள். ஆனால் மதுரை தமுக மைதானம் போன்ற இடங்களில் அவர்கள் கலந்து செல்ல மறுத்திருக்கிறார்கள். காவல்துறையினர் தடியடி நடத்தி அவர்களை அந்த இடத்தில் இருந்து கலைத்திருக்கிறார்கள்.
முரளிதரன் வழங்கிய செய்தி அது. சென்னை கடற்கரையில் இன்று நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக செய்தி சேகரிக்க சென்ற பிபிசி தமிழோசையின் செய்தியாளர் ஜெயக்குமாரின் கேமரா லென்ஸ் உடைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து அவரிடம் நான் கேட்டேன்.
கடந்த 1 மேல வந்து ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவான போராட்டங்கள் வந்து மெரினா கடற்கரையில் நடந்து வந்துட்டு இருந்தது. நேற்று ஒரு தரப்பினர் வந்து இன்னைக்கு தாக்கல் செய்யப்படும், அதனால வந்து இது நமக்கு கிடைத்த வெற்றி, அதனால வந்து போராட்டத்தை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து பகிரங்கமா வந்து செய்தியாளர்களை சந்திச்சு தெரிவிச்சாங்க. அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற இன்னொரு தரப்பினர் வந்து தொடர்ந்து மெரினா கடற்கரையில வந்து போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. மீதி இருக்கிற மக்களை வந்து அங்கிருந்து வலுக்கட்டாயமா வெளியேற்ற நடவடிக்கைகளை இன்னைக்கு காலையில சென்னை காவல்துறையினர் வந்து
முயற்சி மேற்கொண்டதுல வந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்து கடற்கரை ஓரமா போய் அங்கிருந்து அவங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்தாங்க. இந்த ஆதரவாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக மெரினா கடற்கரைக்கு விரைந்த ஆதரவாளர்கள் வந்து ஒவ்வொரு பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. குறிப்பா வந்து அபிஷன் முகம் சாலை வந்து அடைக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாலையை நோக்கி வந்த ஆதரவாளர்கள் வந்து போலீஸ் மீது வந்து கல்வீசி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து சில பதற்றமான சூழ்நிலை நீடிச்சிட்டு இருந்தது. அங்க ஒரு சில வாகனங்கள்லாம் வந்து எரிக்கப்பட்டது. அது வந்து அந்த மெரினா கடற்கரைக்கு எதிரில் உள்ள பகுதிங்கிறதுனால அந்த பகுதிக்கு சென்று அங்க வந்து ஒரு நேரலை செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டப்போ அங்கிருந்து உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்து அங்கதான் இருந்தாங்க. அவங்களோட அனுமதியோட தான் வந்து அந்த பகுதிக்கு சென்று அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து ஒரு பேஸ்புக் நேரலை வந்து செஞ்சிட்டு இருந்தேன். நான் பேஸ்புக் நேரலை செஞ்சிட்டு இருந்த சமயத்துல அங்க இருக்கிற காவல்துறையினர் வந்து சில ஜல்லிக்கற்களையும் வச்சு அவங்க மேல வந்து திரும்ப அடிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாம் இருந்ததா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு. இந்த சமயத்துல ஜல்லிக்கற்கள் அந்த பகுதியில இருக்கிறத நம்ம கேமரால காமிச்சதுல சில கான்ஸ்டபிள்ஸ் வந்து சில கோபம் அடைஞ்சு இதை எடுக்கக்கூடாது, இங்க இருந்து நகர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் திரும்பிட்டு இருக்கிற அந்த சமயத்துல வந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து ரொம்ப ஆவேசமா என்ன நோக்கி ஓடி வந்தாரு. ஓடி வந்து லத்தியால நான் கையில வச்சிருந்த ஐபோன் கேமரால தாக்குனாரு. அது டக்குனு கீழே விழுந்துட்டு அந்த போனையும் வந்து மிதிக்கிற மாதிரி போனாரு அவரு. சோ அப்ப மத்த காவல்துறை அதிகாரிகள் வந்து அவரை தடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த போனை எடுத்துட்டு அந்த பகுதியில இருந்து விலகி உடனே பீச் இருக்கிற பகுதிக்கு திரும்ப போயிட்டாங்க.
இந்த சம்பவத்துல உங்களுக்கு எதுவும் காயம் ஏற்பட்டுதா ஜெயக்குமார்?
இல்ல இல்ல, அதாவது வந்து அவங்க அந்த கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் வந்து நான் எடுத்த வீடியோவை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது தவிர அவருக்கு என்ன தாக்கணும்ன்ற நோக்கம் அவருக்கு கிடையாது. என் மேல வந்து
நடக்கல இந்த கற்களை நீங்க வந்து படம் எடுக்கிறத வந்து அவங்க குறிப்பா தடுக்க நினைச்சதுக்கு காரணம் என்ன? இவ்வளவு காவல்துறையினருக்கு வந்து அவங்களுக்கு போராட்டக்காரர்கள் வந்து இவங்களை தாக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதாவது வந்து டியர் கேஸ் துப்பாக்கிகள் வந்து அவங்கள்ட்ட இல்லாம இருந்திருக்கலாம். சோ வந்து எல்லா போலீஸ்காரங்களாலையும் அந்த கூட்டத்துக்குள்ள போக முடியல. ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஹெல்மெட் இல்ல, பாதுகாப்பு சேஃப்டி கியர்னு சொல்ற உபகரணங்கள்லாம் இல்லாம இருந்தது தெரியாம இவங்க வந்து ஜல்லியை வச்சு அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தி அது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடர்கிறது. தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களில் இன்று நடந்த ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டங்கள் குறித்தும் போலீசாரின் நடவடிக்கைகள் குறித்தும் எமது செய்தியாளர் தங்கவேலிடம் கேட்டேன்.
இந்த ஜல்லிக்கட்டுக்கான அந்த போராட்டம் மேற்கு மாவட்டங்களிலுமே தீவிரம் நடந்துச்சு. அதுல வந்து குறிப்பா இன்றைக்கு அதிகாலையில இருந்து கோவை நகரில் வந்து பாவுசி பூங்காவில் வந்து சுமார் 300 பேர் வந்து போராட்ட காலத்தில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் வந்து அதிகாலை சுமார் 3 மணிக்கு வந்து போலீசார் வந்து பெருமளவில் அங்கு குவிக்கப்பட்டு அங்கிருந்த போராட்டக்காரர்களை அகற்ற முற்பட்டார்கள். அப்போது போராட்டக்காரர்கள் ஒரு வினோதமான யுத்தியாக அனைவரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாட துவங்கினார்கள். இருந்த போதிலும் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து வெளியேற்றினார்கள். வெளியேற்றி ஒரு கல்யாண மண்டபத்தில் அவர்கள் அனைவரும் அடைக்கப்பட்டார்கள். கல்யாண மண்டப வளாகத்திலே அதை கேள்விப்பட்டதும் காலையில் 7 மணிக்கு பிறகு சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த கல்யாண மண்டபத்தின் முன்னால் கூடி அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது அந்த கல்யாண மண்டபத்தின் நுழைவாயில் கதவும் உடைக்கப்பட்டது. போலீசார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் கைது செய்து வேறொரு இடத்தில் அடைத்து வைத்தார்கள். அதே போல் திருப்பூர் மாவட்டத்திலும் இன்று போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் மாநகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து போக மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக வெளியேற்றி ஒரு கல்யாண மண்டபத்தில் அடைத்து வைத்தார்கள். ஈரோட்டிலும் இதுபோன்ற போராட்டம் நடைபெற்றது வஉசி மைதானத்திலே. ஆனால் அங்கிருந்து அகற்றப்பட்ட பிறகு அங்கு அருகில் உள்ள பகுதியில் போராட்டக்காரர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அங்கிருந்து அவர்கள் அகற்றப்பட்ட நிலையில் இன்னொரு பகுதியில் அந்நிய நாட்டு குளிர்பானங்களை ஏற்றி வந்த ஒரு வாகனம் தடுக்கப்பட்டு அதில் இருந்த அந்த குளிர்பானங்கள் வெளியே எடுக்கப்பட்டு சாலையில் போட்டு உடைக்கப்பட்டன.
தங்கவேல் அளித்த பேட்டியது இனி இலங்கை கண்ணோட்டம். ஆட்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டது தொடர்பாக வவுனியாவில் இன்று உண்ணாவிரத போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசம்.
இலங்கையில் ஆட்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டிருப்பது தொடர்பில் அரசாங்கம் பதிலெதும் கூறாமல் காலத்தை இழுத்தடித்து செல்வதை கண்டித்தும் காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் குறித்து உடன் பதிலளிக்க வேண்டும் எனவும் கோரி வவுனியாவில் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. காணாமலாக்கப்பட்டவர்களை தேடி கண்டறியும் சங்கம் இதற்கான அழைப்பை விடுத்திருந்தது.
பல போராட்டங்கள் இதில் செய்தும் எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. 7 வருஷமாக எங்களுக்கு ஒரு தீர்வும் இல்லை. அதனாலதான் நாங்கள் இந்த உண்ணாவிரதத்தை இண்டகி இதுல ஆரம்பிச்சிருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு வழங்கி கிழக்கு மாகாணத்திலும் திருவோணமலையில இண்டகி அடையாள உண்ணாவிரதமாக இருக்கிறோம். நாங்கள் 14 பேர் இருக்கிறோம். நாங்கள் சாகும்பறை உண்ணாவிரதம்தான் இருக்கிறோம். இதுக்கு ஜனாதிபதிக்கும் பிரதமர் ரணிலுக்கும் எதிர்கட்சி தலைவர் சம்பந்தருக்கும் அறிவிச்சிருக்கிறோம். யாரால் கடத்தப்பட்டது, காணாம போன பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்ற தெரியப்படுத்தவும்.
மாணிக்கவாசம் வழங்கிய குறிப்புடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.